ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾವಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ,
ಜೀವನುಳ್ಳ ದೇವನೇ,
ಯೇಸುವೇ
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, இந்த அருமையான நாளின் காலை வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு நிறைவாய் நீர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றுவரே, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் தந்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு வழிகாட்டியும் தோழனுமாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான ஆபத்து நேரங்களிலே நீர் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு வந்த சுகவீனங்கள், பலவீனங்களிலே நீர் கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவ சோதனைகளிலே நீர் எங்களுக்கு தந்த வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான தேவைகளோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற அருமையான எங்கள் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரோடும் கூட உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக பல மாதங்களாய், வருடங்களாய் ஏங்கி காத்திருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அந்த குடும்பங்களிலே குழந்தை செல்வங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து தங்களை அர்ப்பணித்து உம்முடைய பாதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை செல்வங்களை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்றால் அதை உடைய ஊழியத்திற்கே நான் கொடுப்பேன் என்ற பொறுத்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோரை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி குழந்தை செல்வங்களை கட்டளையிட்டு அருளி. ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் இட பிரச்சனையினாலே சோர்ந்து போயிருக்கிறவர்கள் உண்டு ராஜா. தங்களுக்கு சொந்தமான நிலங்களை, வீடுகளை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்களே என்ற வேதனையிலே இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நேரே ஆறுதலாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அதிசயங்களை காணப்பண்ணி அவர்களுக்கு சொந்தமான வீடுகளையும் நிலங்களையும் கர்த்தர் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறான எந்த ஒரு வழியையும் அவர்கள் தெரிந்து கொண்டு விடாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தை இவர்கள் வாழ்க்கையிலேயும் உண்மையாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் ஓய்வு பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு இம்மட்டும் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலன் இருக்கும் காலம் வரைக்கும் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் பணிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் யார் யாருக்கு அவர்கள் இன்னமும் பணிவிடை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட புதிய வாசல்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு தங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற மிக பெரிய பொறுப்புகளிலே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமா இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பிற்கு ஏற்ற ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும், விவேகத்தை தாரும், பொறுமையை தாரும், உண்மையை தாரும். சிறந்த முறையில் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை அனுதனமும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு இணையாய் வேலை செய்கிறவர்கள் உள்ளத்திலே என்ன எண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை மிகச் சிறப்பாய் நிறைவேற்ற நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் கணவன் மனைவி பிரிந்திருந்து வெவ்வேறு இடங்களிலே பணி செய்யும் சூழ்நிலையிலே வாழ்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஆண்டவரே அவர்கள் இருக்கிற நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து குடும்பமாய் ஒரே இடத்திலிருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தை விட குடும்ப வாழ்க்கையே முக்கியம், பணத்தை விட பிள்ளைகள் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல செலவு செய்ய உதவி செய்தரலும். மற்றவர்களைப் போல செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே மட்டும் பிரிந்து கடந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை மீட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எனவும் மனைவியாலே தள்ளப்பட்ட கணவன்மார், கணவரால் தள்ளப்பட்ட மனைவிமார், துக்கித்து தனித்து வீடுகளிலே இருப்பவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. அப்படிப்பட்ட உள்ளங்களிலே அவர்களுக்கு புது வாழ்வு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் ஒருவரை ஒருவர் மனமோந்து ஏற்றுக்கொள்ளவும் கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் தாமே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்றார் உறவினர் வீடுகளிலே வாழ்கிறமுள்ள பிள்ளைகளுக்கு தேவையான அன்பையும் கரிசனையும் அந்த குடும்பத்தின் மக்கள் காண்பிக்க உதவி செய்யும். மற்ற விடுதிகளிலே இல்லங்களிலே தங்கி படிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கி படிக்கிற இடங்களிலே உண்மையான பாதுகாவலை கர்த்தர் தாரும். உண்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிட்டாலும் அவர்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் திட்டமிட்டு சிறப்பாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் முதியோர் இல்லங்களிலே வாழ்கிற வயதான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த இடத்திலே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தரலும். பிள்ளைகள் இருந்தும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வாழுகிறோமே என்ற துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்கு நேரே ஆறுதலை தாரும். அந்த பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கவும் தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து சென்று உண்மையாய் தங்கள் பெற்றோரை கனம் நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, இன்னமும் அரசாங்க தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், கருத்தூன்றி படிக்க உதவி செய்தலும். குடும்பங்களிலே படிப்பிற்கு இடையூறான சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் அதை மாற்றி கொடுத்தலும். சரீரம் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே எப்படி நான் தேர்வு எழுதப் போகிறேனோ என்று துக்கித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலனும் அரணும் கோட்டையுமாய் இருந்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கரம் பிடித்து வழி நடத்தும், முற்றுமுடிய காத்துக் கொள்ளும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆமோஸ் தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று 2:9 முதல் சிந்திப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல் பேசாமல் முதலாவது இஸ்ரவேலை சுற்றியுள்ள மற்ற ஜனங்களின் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லிவிட்டு பின்னர் இஸ்ரவேலுக்கு வரும் நியாய தீர்ப்புகளை குறித்து தண்டனைகளை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியிலேயே நாம் சிந்தித்தோம். பாருங்கள், ஆமோஸ் 2:9. நானோ கேதுர் மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டேன். இங்கே யூதாவில் உள்ள தெக்கோவா என்ற பாலைவனத்திலிருந்து வந்த சாதாரணமான பிரசங்கியாரான ஆமோஸ் பயன்படுத்துகிற உருவக மொழியையும் எடுத்துக் கூறும் திறனையும் சற்றே கவனித்து பாருங்கள். தேவன் எமோரியர்களை அழித்துவிட விரும்பினார். நாம் யோசுவா 24:8 இவ்விதமாய் பார்க்கிறோம். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டிக்கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்து நின்று அழித்துவிட்டேன் என்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இன்று மோவாபியர்கள் நம்மத்திலே இல்லை. அதேபோல நீங்கள் ஒரு எமோரியனை பார்த்தேன் என்று சொல்வீர்கள் என்றால் அதுவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவே இருக்கும். தேவன் முன்பு ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம் நினைவில் இருக்கிறதா? ஆபிரகாமே, நான் உன்னை இப்பொழுது அந்த தேசத்திலே வைக்க இயலாது, ஏனென்றால் எமோரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமும் இன்னும் முழுமை பெறவில்லை. நான் அவர்கள் என்னிடத்திலே திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன். அவர்கள் செய்கின்ற இந்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறேன் என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் ஒருவேளை இவ்வாறு சொல்லக்கூடும், ஐயா, அவர்கள் புறஜாதியார், அவர்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் எல்லாம் கிடையாதே, அவர்களுக்கு நியாயத்தின் வழியே தெரியாதே, அப்படி இருக்கும்பொழுது அவர்களை தேவன் எவ்வாறு நியாயம் தீர்ப்பார் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் கடிதத்தை சற்றே கவனித்து பாருங்கள். 2:12-14 உள்ள வசனங்களை சற்றே வாசிக்கிறேன். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, சற்றை சிந்தித்து பாருங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதியார் கூட அநேகர் ஏன் கொலை செய்ய மறுக்கிறார்கள், பொய் சொல்ல மறுக்கிறார்கள், திருட்டு செய்ய மறுக்கிறார்கள்? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை தொடர்ந்து பாருங்கள். ரோமர் 2:15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் மனசாட்சி என்ற ஒரு சாட்சி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் 10 கட்டளைகளை பற்றி ஒருபொழுதும் கேள்விப்பட்டிராத ஒருவராயிருப்பீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய மனசாட்சியானது நம்மை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. ஒன்று, நாம் பாவி என்று சொல்லுவோம். இல்லாவிட்டால் நாம் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். நமக்கு சரி எது தவறு எது என்று உணரும் ஒரு உணர்வை தேவன் தந்திருக்கிறார். இந்த காரியத்தின் அடிப்படையிலேயே தேவன் எமோரியரை நியாயம் தீர்த்தார். அவர்கள் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள். தேவன் ஆபிரகாமை நோக்கி, எமோரியரின் பாவம் முழுமை பெறும் வரைக்கும் உன் சந்ததி எகிப்திலே 420 ஆண்டுகள் வைப்பேன் என்று கூறினார். ஒரு தேசத்திற்கு 420 ஆண்டுகள் மனம் திரும்ப வாய்ப்பளித்தது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இதற்கு மேலும் எமோரியருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு அவிசுவாசி கூட தேவனிடம் ஜெபிக்க மாட்டான். 420 ஆண்டுகள் என்பது மிக அதிகமான கால அவகாசம் என்றே நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எமோரியர்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பவில்லை. யோசுவா யோர்தான் நதியை கடந்து போன பொழுது அவன் எமோரியரின் தேசத்திற்கு வந்தான். எரிகோ என்பது எமோரியரின் நகரம். ராகாப் என்ற வேசியும் எமோரிய பெண்மணிதான். இவளும் இவளுடைய குடும்பத்தாரும் மட்டுமே அப்பொழுது அழிக்கப்படாமல் காக்கப்பட்டார்கள். மோவாபியர்கள் அழிக்கப்பட்டு இல்லாமல் போனார்கள். ஆனால் மோவாபிய பெண்ணாகிய ரூத் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையிலே இடம்பெற்றுள்ளாள். அதேபோல எமோரியர்கள் அழிந்து இடம் தெரியாமல் போன போதிலும் ராகாப் என்ற வேசியான பெண் மேசியாவின் வம்சத்திலே இடம்பெற்றாள். அருமையானவர்களே, நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிந்து திரும்பினவர்களைப் போல நீங்களும் மனம் திரும்புவீர்களா? ஒருவேளை பின்னால் பார்த்துக் கொள்வேன், வயதான பிறகு நான் இதை குறித்து யோசிப்பேன் என்று காலத்தை தள்ளிப்போடாதபடி நம்முடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இதே பாவத்திற்காகவே எமோரியர்களை நியாயம் தீர்த்தேன், நான் உங்களுக்கு என்னுடைய பிரமாணத்தை கொடுத்தேன், நீங்களோ அதை மீறி போகிறீர்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தவறு பாவம் என்று உணர்த்திய காரியங்களிலேயும் தொடர்ந்து நாம் விழுந்து கிடக்கிறோமா? பாவம் தரும் சந்தோஷத்தை முக்கியமாக கருதி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். நம்மை நோக்கியும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும் முன்பதாக இந்த கிருபையின் காலத்திலே அவர் அண்டை சேரமாட்டோமா? ஆமோஸ் 2:10-11 பாருங்கள். நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இங்கே கர்த்தர் கேட்கிறது என்னவென்றால், நீங்கள் எனக்காக இந்த தேசத்திலே பணிபுரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய இளைஞர்களை தீர்க்கதரிசிகளாகவும் நசரேயர்களாகவும் உருவாக்கி எனக்காக ஊழியம் செய்ய வைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் என்ன நடந்ததென்று தொடர்ந்து வரும் வசனங்களை பாருங்கள். 12, நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். நசரேயர்கள் என்பவர்கள் இஸ்ரவேலரை, இவர்கள் தாங்களே தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பொருத்தனை பண்ணிக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொண்டவர்கள். இந்த நசரேயர்கள் மூன்று விதமான காரியத்தை செய்யக்கூடாது. முதலாவதாக அவர்கள் தங்கள் முடியை வெட்டிக் கொள்ளக்கூடாது. ஆனால் பவுல் 1 கொரிந்தியர் 11:14 ஒரு ஆண் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைய நாட்களிலே அநேக வாலிபர்களை பார்க்கும்பொழுது நீளமாக முடியை வளர்த்திருக்கிறார்கள். ஆணா பெண்ணா என்று வித்தியாசம் தெரியாத அளவிலே காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, ஆண்கள் மயிரை நீளமாய் வளர்ப்பது அவமானமாயிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுள்ளது. ஆனால் நசரேயர்கள் நீளமாக முடியை வளர்த்துக் கொண்டார்கள். கனவீனத்தை சகித்துக் கொள்ள முடிவு செய்து அவ்வாறு செய்தார்கள். இரண்டாவது காரியம், நசரேயர்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. திராட்சைப்பழத்தை தொடவும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் திராட்சை பழத்திலே தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் திராட்சை ரசத்தை குடித்து தங்கள் பொருத்தனையை மீறும்படி செய்தார்கள். மூன்றாவதாக, நசரேயர்கள் இறந்த சடலத்தை தொடவோ அதன் அருகில் வரவோ கூடாது. மிகவும் நெருக்கமானவர்கள் மரித்தாலும் அவர்கள் அந்த அடக்க ஆராதனையிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனை முதலிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இப்படி செய்யப்பட்டது. தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது மக்கள் தீர்க்க தரிசிகளை பார்த்து, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க விரும்பவில்லை, உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு செய்தியையும் நாங்கள் கேட்க விருப்பமுடையவர்களா இல்லை என்று சொல்கிறார்கள். மக்கள் தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு செவி சாய்க்க மறுத்துவிட்டார்கள். இன்றும் உலக மக்களிலே அநேகர் இவ்விதம்தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பதில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் விரும்புகிறதில்லை. ஆகவேதான் தேசங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. பழைய ரோம சாம்ராஜ்யம் வெளியிலிருந்து வந்த எந்த ஆபத்தாலும் அழிவை காணவில்லை, உள்ளேயே இருந்த பாவமான காரியங்களால் தான் அழிவை கண்டது. வளர்ந்துவிட்ட நாடுகளும் தங்கள் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்றும் கூறிக்கொள்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதர், இந்த தேசம் துவக்கத்திலிருந்திருக்கின்ற வரலாற்றிலேயே கடந்த 10 ஆண்டுகளாக மிகவும் தாழ்ந்த நிலையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இவ்வாறு கூறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படியானால் அது எவ்வளவு தூரம் உண்மையாகவே காணப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். இவ்வாறு உலக நாடுகள் கீழாக செல்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. 1, மது பழக்கம். இன்றைய நாட்களிலே மது அருந்துவோரின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. இதன் காரணமாக அநேக விபத்துகள் நடைபெறத்தான் செய்கிறது. இதை குறித்து பத்திரிகையிலே நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். மது பழக்கத்தினால் ஏற்படுகின்ற தீமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இது குடிக்கிறவர்களையும் சமுதாயத்தையும் தேசத்தையும் தாழ்வை நோக்கி இழுத்துச் செல்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவதாக, நாம் ஏற்கனவே சற்று முன்னர் சிந்தித்தது போல, இன்று உலக மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதில்லை. மிகவும் மென்மையான ஆசீர்வாதங்களை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிற ஊழியரை சிறந்த பிரசங்கியார் என்று இன்று உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இன்று பல்வேறு துறைகளிலே பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே மக்கள் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாகவும் வழிகாட்டியாகவும் கொள்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது, அதன்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மக்கள் நினைக்கிறதில்லை. ஏன், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் கூட வேத புஸ்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. குறிப்பிட்ட பிரச்சினைக்கு மட்டும் வேதம் என்ன சொல்கிறது என்று ஒரு வேத வசனத்தை போதிக்கும் போதகரிடம் கேட்பதை விட, அந்த துறையிலே பிரபலமாய் இருக்கிறவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். இருந்த போதிலும் நாம் எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இது மாய்மாலம் இல்லையா? அருமையானவர்களே, இன்று மக்களிலே கிறிஸ்துவை அறிந்தவர்களிலேயும் அநேகமானவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு சிலரே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறார்கள். அவர்களே தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கிடைக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் காணப்பட்டது. ஆமோஸ் சொல்கிறார், நீங்களோ நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் இவ்வாறு பேசாதிருங்கள். நாங்கள் நலமாக எண்ணும்படிக்கும் எங்களை புகழ்ந்து உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளையே சொல்லுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார். ஆமோஸ் 2:13 பாருங்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். இதற்கு பலவிதமான விளக்கங்களை பலர் கூறுகிறார்கள். சிலர் இவ்வாறு கூட கூறுவார்கள், தேவன் ஒரு பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியைப் போல காணப்படுகிறார் என்று சொல்வார்கள். இது சரியான ஒரு விளக்கம் அல்ல. தேவன் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னை ஒரு இக்கட்டான நிலைமையிலே வைக்கிறீர்கள். நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் உங்களை இந்த தேசத்திலே வைத்திருக்கிறேன். அதேவேளையிலே எமோரியர்களை வெளியேற்றியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் எமோரியர்கள் செய்த அதே பாவத்தையே செய்கிறீர்கள். இந்த பாவத்திற்காக எமோரியர்களை நான் வெளியேற்றினேனோ அதே பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று ஒரே காரணத்திற்காக உங்களுடைய பாவத்தை நான் காணாதபடிக்கு என்னுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்க சொல்கிறீர்களா? கோதுமை கட்டுகள் நிறை ஏற்றப்பட்ட வண்டியிலே பாரம் இருத்துவது போல இந்த நிலை என்னை அழுத்துகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற பாவமானது அவரை ஒரு இக்கட்டான நிலைமையிலே கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. அவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். அவ்வாறு ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்யும் பொழுது கைவிடுவதா, தண்டிப்பதா, பொறுத்துக் கொள்வதா என்ற இக்கட்டான நிலைமைக்குள்ளே நாம் அவரை தள்ளிவிடுகிறோம். சற்றை சிந்தித்து பார்ப்போமா, நமது பாவங்கள் அக்கிரமங்கள் அவரை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளுகிறதா? அவர் நம்மை கிருபையினாலே ரட்சித்தாரே, நமது பாவங்களுக்கான தண்டனையை இயேசு செலுவிலே சுமந்து தீர்த்தாரே, அதை சற்றே எண்ணி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாயிருக்கிறதா, அல்லது அவரை ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே, ஒரு பாரமான நிலைமைக்குள்ளே தள்ளுகிறதா? ஆமோஸ் 2:14-16 வாசிக்கிறேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பிப் போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமோசின் தீர்க்க தரிசனத்திலே 1 கூறப்பட்டுள்ள பூமி அதிர்ச்சியை இது குறிக்கிறது என்று வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இது பூமி அதிர்ச்சியை குறித்து சொல்கிறது என்பதற்கு எந்த ஒரு விளக்கமும் காணப்படவில்லை. இங்கே சொல்லப்படும் கருத்துக்கள் இதுதான். இஸ்ரவேல் ஒரு பலம் வாய்ந்த தேசமாக இருந்தது. தேவன் எல்லா எதிராளிகளையும் வெளியே தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். ஆகவே எவரும் தேசத்திற்குள்ளே நுழைந்து முன்னேறவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே நொறுக்கப்பட்டது. நகரத்தின் சுவரும் விழுந்தது. ஆகவே எதிராளி உள்ளே வந்துவிட்டான். இப்பொழுது பலவானாக காணப்பட்டவர்கள் எல்லாரும் பலவான்களாக இல்லை, அவர்கள் பலவீனர்களாக காணப்பட்டார்கள். இதை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். அமெரிக்க தேசம் 2 உலகப் போர்களினாலே ஒரு பெரிய வல்லரசாக உருவெடுத்தது. ஆகவே அது தன்னிலே வலிமை அதிகம் உள்ளதாக உணர்ந்தது. அணுகுண்டு சக்தியை உடைய நாடாக அது திகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து வடக்கு வியட்நாமிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் எழுந்தது. அப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடு இந்த சிறிய நாட்டை எளிதாக வென்றுவிட முடியும் என்று தப்பு கணக்கு போட்டது. அந்த நாட்டிலே வடக்கு வியட்நாமை வெல்ல முடியவில்லை. ஒருவேளை அமெரிக்க ஐக்கிய நாடு தன்னுடைய முழு படையையும் அதிலே ஈடுபடுத்தவில்லை என்றாலும் இந்த தோல்வி அந்த நாட்டின் பலவீனமான தன்மையையே வெளிப்படுத்துகிறது. ஆம், இவ்வாறு தேசங்கள் பலவீனப்பட்டு போகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை கீழே கொண்டு வந்தது போல இன்றும் அநேக தேசங்களை இவ்வாறு கீழாக கொண்டு வருகிறார். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் தேவன் அவ்வாறு செய்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இப்பொழுது பலவீனம் அடைந்து வருகிறீர்கள். நான் ஏற்கனவே உங்களை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டேன் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்றே தோன்றுகிறது என்று சொல்கிறார். இதுதான் ஆமோசின் செய்தி. ஆகவே மக்கள் அவனை விட்டு, நகரத்தை விட்டு வெளியேற நினைத்தது ஆச்சரியமான காரியமல்ல. ஆமோஸ் அவர்களுக்காக வைத்திருந்த செய்தியை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. ஆம் அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவனுடைய முழு உபதேசத்தையும் கேட்க விரும்புகிறதில்லை. தேவன் கடிந்து கொண்டு கண்டித்து உணர்த்தும் செய்திகள் அநேகருக்கு வேப்பம் காயாக கசக்கிறது. ஆனால் அதுவே சரியான மருத்துவம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தக்கூடாது. மாறாக அவருடைய பாவ வாழ்க்கையின் மத்தியிலேயும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறினால் அவர்களுக்கு அது உற்சாகமானதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியைத்தான் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். தொடர்ந்து ஆமோஸ் 3 அதிகாரத்தையும் சற்றை சிந்திப்போம். முதலாம் வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். தேசம் இரண்டாக பிரிந்திருக்கிறதை தேவன் அறிவார். இருந்தபோதிலும் தேவன் அதை கருத்தில் கொள்ளாமல் முழு இஸ்ரவேல் குடும்பத்தோடு தான் பேசுவதாக கர்த்தர் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் சந்ததியாரை அவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். தேவனுடைய பார்வையிலே இந்த இரு தேசங்களும் ஒன்றாகவே தோன்றுகிறது. அவருக்கு முன்பாக 12 கோத்திரங்களும் ஒரே குடும்பமாயிருக்கிறது. நாமும் கூட தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராகவே காணப்படுகிறோம். ஏனென்றால் யோவான் 3:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். எனவே விசுவாசத்தினாலே நாம் அவருடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக மாற முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இயேசுவின் குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இல்லையென்றால் அந்த நிச்சயத்தை கொடுக்காமல் உங்களை தடுப்பது என்ன என்பதை எண்ணி பாருங்கள். உங்கள் அவிசுவாசமாகிய பாவமா, அல்லது உலகத்திலே உங்களுக்கு இன்பம் தருகிற பாவமா? சற்றே எண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியை கருத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் அவருடைய பிள்ளையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை அன்போடு அவர் அழைக்கிறார். இதற்காக நீங்கள் பல மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டியது அவசியமில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய உள்ளத்திலே வாரும், எனக்கு உங்களுடைய சமாதானத்தை தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இதற்கு அடிப்படையாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது ஒன்றுதான் அவர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். லேவியராகமம் 26:6. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். லேவியராகமம் 26:6.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.